அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவனதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நண்பர்களே, நமது கடந்த பாடத்திட்டத்தில் ஈசா நபி அவர்கள் தம்மை சூழ்ந்து நின்ற மக்களுடன் ஓமையாக பேசின சம்பவங்களை பார்த்தோம். ஈசா நபி அவர்கள் ஓமையாக பேசி விளக்கினாலும் அவரை சூழ்ந்திருந்த அநேகர் அதன் பொருளை அறியாதவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்களின் இருதயங்கள் கடினமாக இருந்தது. அவர்கள் ஆகிரத்திற்கு அடுத்த காரியங்களில் அதிக நாட்டம் செலுத்தாமல் துனியாவுக்கு அடுத்த காரியங்களிலேயே அதிக ஆர்வத்தை காட்டினார்கள். ஈசா நபி அவர்கள் பாவிகளுக்கு நஜாத்தை அளிப்பவராக இருந்ததால் ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் அவரை பின்பற்றவில்லை. அவரிடமிருந்து அவர்கள் சரீர பிரகாரமான நன்மையை பெரும்படியாக மட்டுமே அவருக்கு பின் சென்றார்கள். ஈசா நபி அவர்கள் பேசின அதிகமான வார்த்தைகளை நாம் இன்று கேட்க போகிறோம். ஒரு அற்புதமான அதிசயத்தை ஜனங்கள் முன் நிகழ்த்துவதன் மூலம் அவர் தம்முடைய வார்த்தையை எப்படி உறுதிப்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். இன்றைய நமது பாடத்திட்டத்தின் தலைப்பு ஜீவ அப்பம் என்பதாகும். இப்பொழுது இஞ்சிலின் இரண்டாம் புத்தகமாகிய மார்க்கு என்னும் புத்தகத்தின் 6வது சூரா 35 ஆயத்திலிருந்து 53 ஆயத்து வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு அப்பம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரும் எம் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். அவர் அவர்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினால் அவர்கள் தண்டு வரிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். இதைத் தொடர்ந்து யக்யாவின் புத்தகத்தில் 6வது சூரா 22-27 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கு வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நவுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்லவா, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இங்கு கொஞ்சம் நிறுத்தி கடந்து போகலாம். கெட்டு போகும் உணவுக்காக வேலை செய்யாதீர் என்று ஈசா நபி அவர்கள் ஏன் கூறினார் தெரியுமா? ஏதாவது சாப்பிட வேண்டுமே என்பதற்காக நாம் வேலை செய்யக்கூடாது என்று அர்த்தமா? இல்லை, அப்படி அர்த்தமாகாது. இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்படியானால் கெட்டு போகும் ஆகாரத்திற்காக வேலை செய்யாதே என்று இயேசு ஏன் கூறினார்? ஈசா நபி சொன்னதின் அர்த்தம் இதுதான். நீங்கள் உங்கள் வயிற்றுக்காக மட்டும் வேலை செய்து உலக விஷயங்களை வெறுமனே தேடுவீர்களானால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் உயிர் பிரிந்த பிறகு உங்கள் சரீரமானது மண்ணுக்கு போய்விடும். ஆனால் அந்த உடலில் அடங்கியிருந்த ஆன்மா என்ற ஒன்று, அது ஒன்று ஜன்னத் எனப்படும் சுவனபதியிலோ அல்லது ஜெகன்னம் எனப்படும் என்றழைக்கப்படும் நரகத்திலோ தனது நித்தியத்தை கழிக்க வேண்டியதா இருக்கும். அதனால்தான் கெட்டு போகும் உணவுக்காக வேலை செய்யாமல் தன் ஆத்மா பிழைக்கும்படியாக அதற்குரிய உணவாகிய இறைவாக்கையும் புசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈசா நபி அவர்கள் மத்தேயு 4:4 கூறினதை வாசிக்கிறேன். மத்தேயு 4:4 அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். துரதிருஷ்டவசமாக ஈசாவை சுற்றியிருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இறைவாக்கை குறித்து கவலையற்றவர்களாகவே காணப்பட்டார்கள். இறைவனால் அனுப்பப்பட்டவரை அவர்கள் நம்பவில்லை. இறைவனின் நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய சத்தியத்தால் அவர்களின் இருதயங்களை நிரப்புவதை விட அவர்களின் வயிற்றை உணவால் நிரப்புவது அவர்களுக்கு முக்கியமானதாக காணப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 6:27-29 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திருமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். ஈசா நபி அவர்களின் பதிலை கேட்டீர்களா? பாவத்தில் கருத்தரிக்கப்பட்ட ஆதமின் பிள்ளை எப்படி இறைவனை பிரியப்படுத்த முடியும்? இறைவனை பிரியப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை செய்ய முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஒரு ஓணானை பிடித்து அல்லது ஒரு உடும்பை பிடித்து எவ்வளவு நேரம் தண்ணீரில் ஊற வைத்தாலும் அது ஒருபோதும் முதலே ஆகாது என்பது ஒரு பழமொழி. ஆதமின் சந்ததியினர் எப்படி இறைவனை பிரியப்படுத்த முடியும்? ஈசா நபி அவர்கள் இதை குறித்து என்ன சொன்னார்? அவர் அனுப்பினவர் மேல் ஈமான் கொள்ள செய்வது என்பது இறைவனின் வேலை என்று கூறினார். இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பரை இன்ஷா நம்பும் வரை அவனுக்கோ தன் சொந்த அமல்களால் எந்த ஒரு பயனும் இல்லை. தன் அமல்களால் இறைவனை பிரியப்படுத்தவும் முடியாது. இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் தான் ஈசா என்று துரதிருஷ்டவசமாக அநேகரால் நம்ப முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் அவரிடம் இப்படியாக கூறினார்கள். யக்யா 6வது சூரா 30-35 ஆயத்துக்களுடைய வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பனி இஸ்ரேலர்கள் வனாந்திரத்தில் மரித்து போகாதிருக்க இறைவன் அவர்களுக்கு மலக்குகளின் உணவாகிய மண்ணு சல்வாவை உண்ண கொடுத்தான். அவ்விதமாகவே ஆதமின் உம்மத்துகள் ஒருவர் ஆகிலும் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது என்பதற்காக தன் இறை வார்த்தையை அவர்களுக்கு உணவாக கொடுத்தான். இந்த உணவு பூமியிலிருந்து வந்ததா? இல்லை, இது இறைவனிடமிருந்து வந்த அவருடைய வார்த்தையாகிய உணவு. இந்த வார்த்தையாகிய உணவை உண்பவன் மரித்தாலும் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருப்பான். ஈசா நபி அவர்கள் கூறுகிறதை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 6:35-50 முடிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், மற்றும் யோவான் 6:60-69 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திருமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தான் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இதை கேட்டபொழுது பல சீடர்கள் விலகி சென்றனர். இயேசுவின் போதனை கடுமையாக இருந்ததால் அநேகரால் அவருடன் ஒத்துப்போக முடியவில்லை. இருந்தாலும் ஈசா நபியை தொடர்ந்து சென்றவர்கள் அவரை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், ஈசா நபி அவர்கள் இறைவனிடமிருந்து வந்த மீட்பர், ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவனை அளிப்பவர், மெய்யான போஜனம் போன்ற இன்னும் பல காரியங்களை ஈசா நபியை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஈசா நபி அவர்கள் எங்கு சென்றாலும் அவருடன் கூடவே செல்பவர்கள், அவரை விட்டு விலகாதவர்கள். மத்தேயு 11:28 மற்றும் யோவான் 11:35 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையரல் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.